வணக்கம் சகோதரி தெரேசா அவர்களே. இந்த கருத்தரங்கானது சென்ற அக்டோபர் மாதம் 19 23 தேதி வரை தாய்லாந்தில் இருக்கின்ற பேங்காக் நகரிலே இருக்கின்ற பான்புவான் என்ற மேய்ப்பு பணி மையத்திலே நடந்தது. இது முதல் முதலாக இந்த ஆசிய ஓசியானிய மக்களுக்காக அந்த திருப்பீட அவையைச் சேர்ந்த இடம்பெயர்ந்தோர் குடியிற பெற்றோர் இவர்களுக்காகவும் ஆசிய திருச்சபை சேர்ந்த மனித மேம்பாட்டுத்துறை ரெண்டும் சேர்ந்து முதல் முதலாக சேர்ந்து செய்த ஒரு கூட்டமாகும். கூட்டம் மட்டுமல்லாமல் எத்தகைய செயல்பாடுகளை செய்யலாம் என்பதற்காகவும் கூட்டப்பட்டது. இதில் 57 பொறுப்பாளர்கள் பங்கேற்றார்கள். 17 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டார்கள்.
சாலைகளில் எத்தகைய மக்கள் வாழ்கின்றார்கள், இந்த மக்கள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
நாம் பொதுவாக நினைப்போம் சாலையில் இருப்பவர்கள் பிச்சைக்காரர்கள் தான், யாசகம் செய்பவர்கள் என்று மட்டும்தான் நினைக்கின்றோம். குறிப்பாக சாலையே மையமாக வைத்து பணி செய்கின்ற மக்கள், இந்த போக்குவரத்தில் இருக்கின்ற மக்கள், அதில் இருக்கின்ற ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், இது போன்று உள்ளவர்கள், ஆட்டோ அல்லது இந்த பேருந்து ஓட்டுபவர்கள், சிற்றுந்து ஓட்டுபவர்கள், அது அதை வைத்தே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற பல்வேறு மக்கள், லாரி ஓட்டுகின்றவர்கள், இவ்வாறு பொருள்களை சேர்த்து கொண்டு போய் சேர்க்கின்றவர்கள், இது நாள் முழுவதுமே இவர்கள் இதிலே இருக்கின்றார்கள். சில சமயங்கள் பல நாட்கள் அந்த வண்டியிலேயே அவர்கள் செல்வதற்காக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன செய்யலாம், அவருடைய பிரச்சனை என்ன, அவர்கள் குடும்பத்தை பார்க்காத மக்களாக இருக்கின்றார்கள், குடும்பத்தோடு அதிக தொடர்பு இல்லாமல் தனியாக இருக்கின்றார்கள், அவருடைய தனிமை, அவருடைய இறைவேண்டல் தேவைகள், சமுதாய தேவைகள், இதை பற்றிய ஒரு எண்ணம், அது முதல் குறிப்பு. இரண்டாவது, சாலையை வைத்தே வாழ்வு நடத்துகின்ற மக்களையும் பார்க்கின்றோம். குறிப்பாக தற்சமையில் இருக்க அதிக மோசமாக இருப்பது என்றால் சாலையில் இருக்கின்ற பெண்கள், அதாவது இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகின்ற பெண்கள், அவர்கள் வந்து ஏழ்மையின் காரணமாக பல்வேறால் பலவந்தப்படுத்தப்பட்டு பல்வேறு திட்டமிட்ட சில பேர் இவர்களை இதற்காக உபயோகப்படுத்துகின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற பல்வேறு வேதனைகளை அனுபவிக்கின்றார்கள். அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு ஆட்கள் யாருமே இருப்பதில்லை. இரண்டாவது வகையான குழு. மூன்றாவது, சாலையில் இருக்கின்ற குழந்தைகள், பல்வேறு சிறு குழந்தைகள் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே மடிகின்ற நிலையும் பார்க்கின்றோம். சாலையில் இருக்கின்ற குழந்தைகள் யார் என்றால் வீட்டு விட்டு ஓடுகின்ற குழந்தைகள், அல்லது பள்ளியை விட்டு விட்டு ஓடுகின்ற சிறார்கள், கடைசியிலே இங்கே வந்து பிச்சை எடுத்து மற்ற சிறுவர்களோடு சுண்டு சேர்ந்து அந்த வாழ்க்கை நடத்துகின்ற ஒரு மக்களை பார்க்கின்றோம். இது மூன்றாம் வகையான மக்கள், சாலையில் இருக்கின்ற குழந்தைகள் இவளுடைய எதிர்காலம், பெண்கள் குழந்தைகளாக இருந்தால் அவருடைய எதிர்காலம், ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவருடைய எதிர்காலம், வேலைகள், அவருடைய குடும்பம், இது என்று ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை. நான்காம் வகையான, வீடே இல்லாமல் சாலையே மையமாக வைத்திருக்கின்ற மக்கள், வீடு இல்லாத மக்கள், பல்வேறு மக்கள் கிராமத்திலிருந்து வேலைக்காக வேண்டி நகரத்தில் வருகின்றார்கள். நகரத்தில் வரும்பொழுது அவர்களுக்கு சரியான வேலையும் கிடைப்பதில்லை, தங்குவதற்கு இடம் கிடைப்பதில்லை, வாடகை கொடுக்க முடியாது, சாப்பிடுவதற்கு பயனில்லாத நிலை, இது போன்ற வகையில் இருக்கின்ற வீடில்லாத சாலையில் இருக்கின்ற மக்கள், இது வகையான நான்கு வகையான மக்களை பற்றி மட்டுமே இந்த கூட்டத்தில் அதிகமாக பார்த்தோம். மூன்றிலே ரெண்டு பங்கு மக்கள், உலக மக்கள் தொகை ஆசியாவில் தான் இருக்கின்றது. இந்த ஆசியாவிலே பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்கின்ற மக்களாக இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த நான்கு வகையான மக்களுடைய சூழ்நிலைகள், அவருடைய பிரச்சனைகள், அவர்களுக்கு என்ன செய்யலாம், அவருடைய சூழ்நிலை என்ன, ஏன் இந்த நிலைக்கு வந்தார்கள், இவர்களுக்கு நிவர்த்தி என்ன, எப்படி செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் யோசிப்போம்.
இந்த கருத்தரங்கில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பற்றியும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
இது வந்து திருச்சபை பிரச்சனை மட்டுமல்ல, இது சமுதாய பிரச்சனையும் கூட. முக்கியமாக அரசாங்கத்துடைய பணி நிறைய இருக்கின்றது. அரசாங்கம் சமுதாய மக்களுடைய மேம்பாட்டிற்காக மக்களுடைய வரிப்பணத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் இத்தகைய மக்கள் ஆதரவற்ற நிலையில், பிரச்சனையில் இருக்கின்ற நிலையில், விலக்கப்பட்ட நிலையில், ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற இந்த மக்களுடைய நிலையை யாரும் அதிகமாக எடுத்து பேசுவதில்லை. மேலும் திருச்சபை ஏழ்மை எளிய மக்கள் என்று சொல்லும் பொழுது வீட்டில் இருப்பவர்கள், கிராமங்களிலே வாழ்கின்றவர்கள், நகரத்தில் இருக்கின்ற இந்த சேரிப்புறங்கள் அல்லது அந்த குடிசைகளில் வாழ்கின்ற மக்கள், இது வந்து மட்டுமே நினைக்கின்றோம். ஆனால் திருச்சபையானது இதை பற்றியும் யோசிக்கின்றது, அது மிக முக்கியமானது. இத்தகைய மக்களும் இருக்கின்றார்கள், அதாவது மறந்துவிடப்பட்ட மக்கள், மறக்கப்பட்ட மக்கள், உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்கள் என்று இவர்களை இருக்கின்றது. இதற்கு என்னென்ன செய்யலாம் என்று பார்க்கும்பொழுது, முதலாக இதில் ஈடுபடுகின்றவர் பல்வேறு வன்முறை கலாச்சாரத்தில் ஈடுபடுகின்ற இவர்களை உபயோகப்படுத்துகின்றார்கள். கலவரங்கள் அல்லது அந்த உலகமயமாக்கல், இதன் வருகின்ற நிலை, இதன் காரணமாகத்தான் இந்த மக்கள் அதிக பிரச்சனையில் இருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு என்ன செய்யலாம் என்பது முக்கியமாக பணியாளர்களுக்கு ஒரு சங்கங்கள், குழுக்கள் அமைத்து அந்த குருக்கள், பணியாளர்கள், தொண்டு நிறுவனங்கள் அவர்களோடு சேர்ந்து இவர்களுக்கு நலன்கள் பல புரிவது, அவர்களுக்கு வந்து வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது அது முக்கியமானது. அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய பிரச்சனைகள், அவருடைய விசுவாசம், அவருடைய எதிர்கால நன்மைத்தனங்கள், அவருடைய குழு தேவைகள், இதை பற்றி பேசினோம். இரண்டாவது, பாதுகாப்பற்ற சாலை மைய வாழ்வார்க்கின்ற பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களைப் போல திருச்சபை செய்தாலும் நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கணும். அதையும் திருச்சபை முக்கியமாக கொடுத்து வருகின்றது. மூன்றாவது, ஏழ்மையின் காரணமா பல குழந்தைகள் பெண்கள் இந்த பணயமாக்கி இவர்களை பணிய வைத்து பணம் திருத்துகின்ற குழுக்கள் இருக்கின்றன. இதை அரசாங்கம் அதிகமாக கண்டுகொள்வதே கிடையாது. எனவே அரசாங்கம் தன்னுடைய பணிகளை சரிவர செய்ய வேண்டும் என்று அதை பற்றியும் பார்த்தோம். நான்காவது, வீடில்லாத நிலையில் இருக்கின்றவர்களுக்கு அரசாங்கம் பல்வேறு திட்டப்பணிகள் இருப்பது போது இது வீடுகளை கொடுப்பதற்கு வேண்டிய கடமையும் இருக்கின்றது. அரசாங்கத்தையும் அந்த திருச்சபையிலிருந்து நாடி திருச்சபையின் குழுக்கள் தொண்டு நிறுவனங்களோடு ஒன்று சேர்ந்து அரசாங்கம் இவர்களுக்கு வீடுகளை தருவதற்கும் அவர்களை தங்குவதற்கு இடம் தருவதற்கும் வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். வேலை இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். திடீர்ந்து வேலை வைத்துக் கொள்ளுதல், திடீர்ந்து வேலையை நீக்கிவிடுதல், பணி நீக்கம் செய்தல், இது போன்ற பிரச்சனையினாலும் மக்கள் இந்த நிலைக்கு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இவருடைய மக்கள், இவருடைய குடும்பங்கள், இவருடைய குடும்பத்தின் பெற்றோர், குழந்தைகள் இவருடைய சூழ்நிலையிலையும் பார்த்து அவளுக்கு வேண்டிய நலன்களை புரிவதும் அந்த சமுதாயத்தினுடைய திட்டம். சமுதாயத்தினுடைய திட்டங்களையும் சமுதாயம் தன்னுடைய பணிகளையும் செய்வதற்கும் அரசாங்கம் தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு வேண்டிய நிலைகளை பற்றியும் திருச்சபை அறைகோள் விடுத்துள்ளது.
தந்தை நித்யா, சாலைகளில் மக்கள் வாழ்வதை முழுவதுமாக தவிர்க்க முடியாதா? இதை தவிர்ப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றனவா?
யார் எங்கே செல்கின்றார்கள், யார் இந்த குடும்பத்தை வெளியில் இருக்கின்றார்கள் என்பதை வைத்து நம்முடைய பங்குகளிலும் தல திருச்சபையிலும் சமுதாயத்திலும் ஒரு பட்டியல் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஐடி அடையாளம் இருப்பதனால் இடம் விட்டு இடம் பெயர்ந்தவர்களுக்கும் புலம் பெயர்ந்தவர்களுக்கும் சாலையில் இருப்பவர்களும் அவர்களுக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும். அவர்களும் வந்து சமுதாயத்தினுடைய மக்கள், அவர்களும் வரி பணத்தை கொடுக்கின்ற, அவர்களும் அரசாங்கத்தை நடத்துவதற்கு வேண்டிய எல்லா பணிகளும் செய்கின்றார்கள். எனவே அதை பற்றி யோசிக்க வேண்டும். மூன்றாவதாக, இவருடைய உள்ளாந்த நினைவுகள், உணர்வு நிலைகள், இவருடைய கவலைகள், இவருடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு வேண்டிய தொண்டு நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமான அந்த கவுன்சிலிங் உதவிகளையும் செய்வதற்கு முன்வர வேண்டும். நான்காவது, இவர்களையும் அவருடைய சொந்த குடும்பங்களையும் தொடர்பு வைப்பதற்கு வேண்டிய ஏணிகளாக, பணிகளாக, பாலங்களாக திருச்சபையும் தொண்டு நிறுவனங்களும் மாற வேண்டும். ஐந்தாவதாக, அரசாங்கம் இதிலே முன்றின்று நடத்தி அவர்களுக்கு வேண்டிய பணித்தளங்கள் இருக்கின்ற தங்குவதற்கு வேண்டிய சூழ்நிலைகளை எடுக்க வேண்டும். தனியார் நிறுவனங்கள் இவர்களை வேலைக்கு அமர்த்தும் போது இவர்கள் இப்படி வீடு தங்குவதற்கு வேண்டிய பணிகளை, நிரந்தர பணிகள் இல்லாமட்டால் கூட அந்த தங்குவதற்கு வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்துவது மிக முக்கியமான கடமையாகும். அதை பற்றியும் வலியுறுத்தி அரசாங்கத்தின் மூலமாக இதற்கு செய்யலாம். இப்படி செய்தால் இவருடைய சூழ்நிலை குறையும். இவர்கள் போகாமலே இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இன்று முடியாது. ஏனென்றால் பல கிராமங்களிலே வேலைகள் கிடையாது. ஏன்னா நகரை சேர்ந்த மக்கள் சேர்கின்றார்கள். நகரத்தினுடைய வருமானம் அதிகமாக வலுக்கின்றது. ஆனால் நகரத்தினுடைய வருமானமாவது இந்த மக்களுக்காக செலவு செய்யப்படுவதில்லை. எனவே இதை பற்றி சமுதாயம் மட்டுமல்ல, அரசாங்கம் மட்டுமல்ல, பொது தொட்டு நிறுவனங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்யும் பொழுது இவருடைய தேவைகள், இவருடைய பிரச்சனைகள் ஓரளவு குறைந்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் போவது அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அதே சமயத்தில் அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய தேவைகள், அவருடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவதற்கு வேண்டிய கடமை சமுதாயத்திற்கும் அரசாங்கத்திற்கும் பல்வேறு சபையைச் சேர்ந்த பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் பொது நிறுவனங்களுக்கும் உண்டு. இதை ஆயர் பேரவை செயல்படுத்தலாம், வளர்ச்சி பணியில் ஈடுபடுகின்ற காரிதாஸ் போன்ற நிறுவனங்களும் செயல்படுத்தலாம், தொண்டு நிறுவனங்கள் இதற்கு முன் வரலாம், சாலை மையமாக வைத்திருக்கின்ற அந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சகங்கள் அதிலும் அவர்களுக்கும் இந்த உண்டு. எனவே இப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த கடமை இருக்கின்றது. சாலையில் இருக்கின்ற மக்கள் முழு மனித மக்கள், முழு சமுதாய பொறுப்பாளர்கள், எல்லா உரிமைகளும் இவர்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்து நாம் செயல்படுத்தும் பொழுது இந்த மக்கள் மிக முக்கியமான ஒரு மக்களாகவும் இவருடைய தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டதாகவும் இருக்கும்.
அருள் தந்தை நித்யா, சாலை வாழ் மக்கள் பற்றியும் அவர்களுக்கு திருச்சபை ஆற்றி வரும் பணிகள் குறித்தும் வத்திக்கான் வானொலிக்கு தொலைபேசி வழியாக விளக்கியமைக்கு எம் நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம்.